சிதம்பரம் கோயில்ல நம்ம அரசியலா நிறைய பேசலாம். பெரியார் தாசன் பேசியிருப்பாரு, நாங்களும் பேசின சிடி இருக்குது. ஆனால் ஏதோ பார்ப்பாம், நம்ம கோயில அபகரிச்சுக்கிட்டான், சாதி தீண்டாம அவங்களுக்கு அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுது, இது ஒரு பக்கம். ஆனால் அந்த கோயிலினுடைய உண்மை நிலை என்ன, வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தில்லை பெருங்கோயில் வரலாறு வெள்ளை வாரணர்னு சொல்லி ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதின அந்த புத்தகத்தை ரொம்ப குறைவான விலைதான். அதை படிச்சிங்கன்னா ஓரளவு சிதம்பரம் கோயிலை பற்றி ஒரு உண்மை வரலை. இன்னும் சிதம்பரம் கோயிலை பற்றி அந்த தீட்சிதர்களுக்கு புகழ் பாகடக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதனுடைய வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ அதனுடைய கேரக்டர் இதுக்குள்ள போகாமல், அந்த தீட்சிதர்கள், பொதுமக்கள், அரசாங்கம் இன்றைக்கு இந்த கூட்டத்தை உடனடியாக நடத்த வேண்டிய அவசியம் என்ன? உச்சநீதிமன்றத்திலே செவ்வாய்க்கிழமை வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நீதிபதி சௌஹான், போப்டே ஆகியோருடைய அமர்விலே சுப்பிரமணிய சுவாமி எப்பயுமே வந்தார்னா முன்னாடி வேட்டி சட்டையோடு உட்காந்துக்குவார், முதல் சேரில் உட்காந்துக்குவார். முதல் வழக்கு ஆதார், அதுவும் நம்மளுடைய வழக்கு தான். இரண்டாவது வழக்கு நடராஜர் கோயில் வழக்கு. நாம் தாதுமணல் கொள்ளை பொதுக்கூட்டம் இதெல்லாம் நாலஞ்சு நாள் முடிச்சுட்டு வர்றோம், ஆதார் வழக்கே நாலஞ்சு நாள் போகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இரண்டாவது வழக்காக மாலையே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சுப்பிரமணிய சாமி தன்னுடைய வாதத்தை தொடர்கிறார். மீண்டும் தொடர்ச்சியான வாதம் வியாழக்கிழமையிலே அவர் நடத்துகிறார். சட்டத்துக்கு அப்பாற்பட்டு நாத்திக அரசாங்கம், திராவிட கட்சி, தில்லை நடராஜனை பீரங்கி வைத்து பிளக்கும் என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய கட்சியை சார்ந்த கருணாநிதி, அவருடைய ஆட்சியிலே இப்படி ஒரு பிராமணர்களுக்கு பெரிய அநீதி. அதனால்தான் நான் இந்த வழக்கிலே இணைந்தேன். இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட், என்னுடைய நட்புக்குரிய அரசாங்கம். இதில் அவர்கள்லாம் கோயிலை பிடுங்கிட்டு உடனே வெளியில் அனுப்பிட்டாங்க. சிவனோடு கூட வந்தவர்கள் 3000 ஒருத்தர்கள். அவர்கள் தங்களை தவிர வேறு யாருக்கும் பெண் கொடுக்க மாட்டார்கள், பெண் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இதற்கும் இவர் பேசின இந்த வாதத்திற்கும் இந்த வழக்குக்கும் பிரச்சனைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? அவர் பேசுகிறார், சுப்பிரமணிய சாமி வக்கீல் அல்ல, அவர் சட்டம் படித்தவர் அல்ல, அவர் உலக அரசியலே ஒரு தரகர், புரோக்கர், பவர் புரோக்கர், அரசியல் தரகன். அதுக்கு மேலே எந்த தகுதியும் கிடையாது. நாளைக்கு ராஜபக்சே கூட நிற்பார், அடுத்த நாள் ஒபாமா கூட நிற்பார், அடுத்த நாள் நித்யானந்த கூட நிற்பார். அவனுக்கு எந்த மானம் மரியாதை எதுவுமே கிடையாது. அதுதான் அவனுடைய பலம். மானம் மரியாதை ஒருத்தன் விட்டுட்டானா அவன் பெரிய பலமாக இருந்தான். அந்த மாதிரி சுப்பிரமணிய சாமியுடைய தகுதி அதுதான். ஆனால் கற்றறிந்த வழக்கறிஞர்களை வக்கீலாக வைக்காமல், சிஎஸ் வைத்தியநாதர் இருக்காரு, கே கே வேணுகோபால் இருக்காரு, இதுபோல புகழ்பெற்ற வழக்கறிஞர்களை வைக்காமல், சுப்பிரமணிய சாமி என்ற மிகப்பெரிய அரசியல் தரகனை தன்னுடைய 1000 பாரம்பரியத்தை நிலைநாட்ட தீட்சிதர்கள் வைத்திருக்கிறார்களே, அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். இங்கு இருக்கிறது ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி. கடந்த 2009 அரசு கோயிலை கையகப்படுத்தியவுடன் போய் ஸ்டே வாங்கிறதுக்கு தீட்சித முயற்சி பண்ணாங்க. இங்கிருந்து கமிஷனரு, செக்ரட்டரி, அடிஷனல் கமிஷனரு, லீகல் ஏசி எல்லாருமே சுப்ரீம் கோர்ட்டில் இருந்தாங்க. இங்கே இருந்த ஒரு அடிஷனல் ஏஜி அங்கே போகிறாரு, அங்கே சீனியர் அட்வொகேட் வைக்கிறாங்க, அது இல்லாமல் இன்னொரு சீனியர் அட்வொகேட் வைக்கிறாங்க. இவ்வளவு நின்றும் எல்லா ஆவணங்களும் எல்லா இதையும் கொண்டு போய் நடத்துகிறாங்க. இன்றைக்கு ஒரே ஒரு ஜூனியர் அட்வொகேட்டு கேஸை வந்து பதில் சொல்றார். அப்ப என்னன்னா, இந்த அரசாங்கம் இந்த வழக்கை நடத்து என்று உத்தரவிடவில்லை. இங்கிருந்து இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் ஒருத்தர் கூட டெல்லியிலே போகவில்லை. வழக்கு வியாழக்கிழமையே முடிவடைய வேண்டியது. நீதிபதிகள் சொல்லிவிட்டார்கள், என்ன சுப்பிரமணியனுடைய வாதத்தில் நாங்கள் நிறைவடைந்து விட்டோம், வேற ஏதாவது சொல்றீங்களா? நம்ம சிவனடியார் சார்பிலே நாம் வைத்த வழக்கறிஞர் எழுந்து, இதையெல்லாம் 1890 முடிவு செய்யப்பட்டது, இவர்கள் கோயிலிலே நிர்வாக முறைகேடு செய்திருக்கிறார்கள், 1939 முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். ஹூ ஆர் யூ அப்படின்னு ஜட்ஜி நம்ம வக்கீலை பார்த்து கேட்கிறார். உனக்கும் அந்த தீட்சிதர்களுக்கும் ஏதாவது சண்டை செஞ்சிடவா, இதான் பிரச்சனையா, அதெல்லாம் விட்டுரு, நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லு, உட்காருன்னு உட்கார வச்சிட்டார். இப்ப நாங்க கேட்பது, பார்ப்பானுக்கு ஒரு நீதி, பஞ்சம சூத்திரனுக்கு ஒரு நீதி என்று புத்தகத்திலே படித்திருக்கிறோம். இப்ப சுப்பிரமணிய சாமி என்ன நிலையிலே நின்று வாதத்தை வைத்தாரோ அதே நிலையிலே அந்த வாதத்தை வைப்பதற்கு உச்ச நீதிமன்றம் எங்களை அனுமதிக்குமா? நான் அதான் கேட்கிறேன். நான் பேசுறேன், சுப்பிரமணிய சாமி பேசுறாரு, நான் பேசுறேன். இந்த சிதம்பரம் கோயில் வரலாறு என்பது திமுக அதிமுக பிரச்சனை அல்ல, ஜெயலலிதா கருணாநிதி பிரச்சனை அல்ல, இது வந்து ஒரு வரலாற்று சம்பவம். 40-50 ஏக்கரிலே உள்ள ஒரு பெரிய கோயில், ஆண்டுக்கு ஆணி திருமஞ்சனம், ஆருத்ரா தரிசனம், லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடிய இடம். ஒரு கோயில் என்பது கட்டடக்கலையிலே அதனுடைய விஞ்ஞான ரீதியாக ஒரு போற்றக்கூடிய விஷயம், ஆன்மீகம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் அதை ஒரு கொள்ளை கும்பலாக ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வைத்துக்கொண்டு தன்னுடைய சொந்த உல்லாசபுரி மாளிகை போல வைத்துக்கொண்டு இரவிலே மது அருந்துவது, மாமிசம் சாப்பிடுவது, அங்கே கோயில் நகர்களை களவாடுவது, எழுத்து பேசுவதை அடிப்பது, அங்கே வரக்கூடிய பக்தர்களை அவமானப்படுத்துவது, காசு உள்ளவனை மட்டுமே கருவறை முன்பு காண்பிக்க அழைத்து செல்வது, இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது, அவர்களுடைய வசதிகளை உரிமைகளை யார் உறுதி செய்வது? இது வந்து இன்றையோடு முடிந்து போகக்கூடிய விஷயமா? 1886 வழக்கு மாவட்ட கடலூர் அன்றைக்கு ஒருங்கிணைந்த தென்னார்காடு ஜில்லாவில் வழக்கு போடுறாங்க. அதுல வந்து என்னன்னா, ரெண்டு தீசர் குரூப்புக்குள்ளார சண்டை. என்ன, செட்டியார் வந்து இதெல்லாம் உடஞ்சி போயிருக்கு, இதெல்லாம் மராமத்து பண்ணுங்க, சரி பண்ணுங்கன்னு தொகை கொடுக்கிறார். அந்த பணத்தை வாங்கலாமா வேண்டாமா, வாங்கின பணத்தை நான் எவ்வளோ எடுத்துக்கிறது, நீ எவ்வளோ எடுத்துக்கிறது, ரெண்டு கோஷ்டிக்குள்ள சண்டை. அப்ப பொது தீச்சர் எல்லாம் கூட்டி முடிவு பண்றாங்க. அப்ப பெரும்பான்மை வந்து இந்த பணத்தை வாங்கி நம்ம கோயில சரி செய்யலாம்னு முடிவு பண்றாங்க. சிறுபான்மை எதிர்க்கிறார்கள். அப்ப பிரச்சனை வருது, என்ன, பெரும்பான்மைக்கு சிறுபான்மை கட்டுப்பட வேண்டுமா அப்படின்னு போகுது. இதுல ஒருத்தன் போய் கத்தியால குத்திடுறான், இது மாதிரிலாம் நடக்குது. கோயிலை இழுத்து பூட்டிடுறாங்க, அவனுக்கு பூஜை உரிமை தர்றதில்ல. அதோட வந்து அந்த தீட்சிதர்களுக்குள்ளார சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க, அவங்களே அவங்களை சஸ்பெண்ட் பண்றாங்க. இதை எதிர்த்து பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்துக்கு போகிறார்கள். அந்த வழக்கு இறுதியாக 1890 சென்னை உயர் நீதிமன்றத்திலே முத்துசாமி ஐயர் ஷெப்பர்டு என்ற இரு நீதிபதிகள் அமர்விலே சொல்லுகிறார்கள், இந்த தீட்சிதர்கள் இவர்களுக்குள் பிரச்சனையை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகக்கூடிய அதே சூழலில் இந்த கோயிலை எங்களுடைய சொத்து என்ற உரிமையை கோருகிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன அடிச்சிட்டான் அது இதுன்றதுன்னு கம்ப்ளைண்டோடைய இந்த சொத்து எங்களுடையது என்ற உரிமை கோருகிறார்கள். அந்த உரிமையை அந்த இரு நீதிபதிகள் அமர்வு தள்ளுபடி செய்கிறார்கள், நிராகரிக்கிறார்கள். நீ இந்த கோயில் உன்னுடைய சொத்து என்பதற்கு கடுகளவு ஆதாரம் கூட இல்லை, நீ கொடுக்க வல்லை. அதனால் இது வந்து அதோடு மட்டுமல்ல, இது உலகம் முழுவதும் உள்ள சைவர்களுக்கு சொந்தமான ஒரு பொது கோயில், பப்ளிக் டெம்பிள் உறுதி செய்திருக்கிறார்கள் 1890. அதன் பிறகு மீண்டும் இவர்கள் இதே கணக்கு வழக்கு பிரச்சனை தான், பணத்தை எடுத்துக்கிறது, திருடுறது, இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறது, கோர்ட்டுக்கு போறது. 1939 பிரச்சனை வந்த உடனே, ஏது 1939 என்பது சுதந்திரத்திற்கு முன்பு, ஒரு ஸ்கீம் போடுறாங்க, ஒரு கமிட்டி, 9 பேர் கமிட்டி போட்டுங்க, இந்து என்டோமெண்ட் போர்டு 2 பேரும் சேர்ந்து நீங்க உண்டியல் வைக்கணும், அர்ச்சனை சீட்டு வைக்கணும், இதெல்லாம் செயல்படுத்துங்கன்னு சொல்றாங்க. அதை ஏற்கவில்லை, நடைமுறைப்படுத்தவில்லை. அதை எதிர்த்து ஜில்லா கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, அப்ப வெங்கடரமணரா அப்படிங்கிற ஒரு நீதிபதியும் நேசாம்ன்ற ஒரு நீதிபதியும் 2 பேரும் சேர்ந்து அங்கேயும் வந்து கேட்கறானுங்க, இது எங்க கோயில்னு. தபார் ஏற்கனவே முடிவு செஞ்சிடுச்சு, ஓன் கோயிலுங்கிறலாம் கிடையாது, ஒழுங்கா சொன்ன வேலையை செய் போ அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணி மீண்டும் திருப்பி அமைச்சிடுறாங்க. அதையும் நடைமுறைப்படுத்தல. சட்டத்தை மதிச்சு பாப்பானுக்கு எங்க பழக்கம் இருக்கா? பார்ப்பனர்களுக்கு நீதிபதியை விலைக்கு வாங்குவார்கள், நீதியை விலைக்கு வாங்குவார்கள், சாட்சியை விலைக்கு வாங்குவார்கள். ஏன், இந்த நீதிபதியிடம் தான் நான் வழக்கு நடத்துவேன், இந்த அரசு வழக்கறிஞர் தான் எனக்கு வேணும் என்று வடிவேல் வந்து அக்யூஸ்டிக்கு கேட்கிறான் பார்த்தீங்களா, இந்த ஏட்டையா கூட தான் நான் கோர்ட்டுக்கு போவேன்னு. அந்த மாதிரி இன்றைக்கு தமிழக முதல்வர் வந்து கேட்கிறார், கர்நாடகாவில் இந்த வக்கீல் தான் எனக்கு வேணும்னு. அப்படி இருக்கிறது அவர்களுடைய நீதிமன்ற நடவடிக்கைகள். இவர்கள் நீதியை மறுக்கிறதில்லை. உடனே 1950 இந்த கோயிலை வந்து அரசாங்கம் முழு கட்டுப்பாட்டுக்கு வரணும் உத்தரவு போடுறாங்க. அதை எடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுகிறார்கள். அந்த வழக்கிலே கூடவே இன்னொன்று வருது, சிரூர் மற்றும் கர்நாடகாவில் அப்போ மாநிலம் பிரியல, அந்த மடாதிபதி அவர்கள் உண்மையிலே மடாதிபதி கோயில் கிடையாது, அவர்களும் இவர்களும் வந்து நானும் மடாதிபதி தான் அப்படின்னு இவங்களும் வழக்கு போட்டு, அந்த வழக்கு ஆரம்பிக்கும் பொழுதே சிதம்பரம் நடராஜர் டெம்பிள் இஸ் எ பப்ளிக் டெம்பிள் அப்படின்ற வரியோட தான் அந்த தீர்ப்பை ஆரம்பிக்குது. கடைசியில் முடியும் பொழுது, ஆமா இவர்களும் மடாதிபதி போன்றவர்கள், இவர்களும் சில கேரக்டர் இருக்கு பாப்பானா பின்னாடி தான் குடும்பி வச்சிருப்பாங்க, இவன் சைடில் இப்படி ஆண்டனா மாதிரி வச்சிருக்கிறான், இவன் வந்து பெண்களை எங்கேயும் வெளியில் கொடுக்க மாட்டான், இவங்களுக்குள்ளரையே பண்ணிக்குவாங்க, பாலிய விவாகம், இப்படி ஒரு சிறப்புகள் வைத்திருக்கிறார்கள். அது உங்களுடைய பழக்க வழக்கங்கள். அதற்காகவே தன்னை ஒரு டினாமினேஷன் வகையரா என்று இவர்கள் மடாதிபதி போன்றவர்கள் அப்படி நீதிபதி சொல்லிடுறாங்க. அதனால் அதை சொல்லி நிக்கல ஆர்டிக்கல் 26, அதாவது சரத்து 26 சொல்லிட்டு அவனை யாரும் கேள்வி கேட்க முடியாது. நீங்க கடவுளை கூட கேள்வி கேட்டுடலாம், ஆர்டிக்கல் 26 சொல்லிட்ட கேள்வி, அதான் பெரியார் அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்தணும், அந்த பிரிவை வந்து எடுக்கணும்னு சொல்லி போராடினது பெரியார் வந்து எப்படி இந்த கோரிக்கையை வைத்தார் என்று இன்றைக்கு நாங்கள் படித்து பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது. என்ன சந்திர மண்டலத்தில் ராக்கெட் விடுறாங்க, பெரியார் அந்த கோரிக்கை எப்படி அதை வைத்தார் அரசியலமைப்பு சட்டத்திலே, அந்த பிரிவை எடுக்கணும்னு எப்படி சொன்னார்னே ஆச்சரியமா இருக்குது. அந்த 26 சொல்லிட்டாங்க, அதற்கு பிற்பாடு ஏன் உண்டியில் வைக்கல, ஏன் அர்ச்சனை சீட்டு வைக்கல, இந்த மாதம் நீ என்ன செய்ய போறன்னு திட்டம் வகுத்து ஏன் இந்து போர்டில் வந்து அங்கீகாரம் பெறவில்லை என்று HRNC லேருந்து லெட்டர் அனுப்புறாங்க. அவன் சொல்றான், நான் மடாதிபதி, ஜட்ஜ்மெண்ட் சொல்லிடுச்சு, எனக்கு 26 இருக்கு, இந்த கோயிலுக்கு உண்டியெல்லாம் பொருந்தாது, நீ என்ன கேள்வி கேட்கக்கூடாது, சும்மா சும்மா ஏன் கேட்குற, நான் தான் பதில் சொல்லிட்டே இருக்கேன்ல, ஏற்கனவே சொன்ன பதில் தான் இப்பவும், இப்படி தான் பதில் அனுப்புறேன். இது அப்படியே போகுது. மீண்டும் 1979 பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஒரு தீட்சிதர் வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் அடிப்படையில், மிஸ்மேனேஜ்மெண்ட்னா முறைகேடான நிர்வாகம். என்ன முறைகேடான நிர்வாகம், அப்பாவி பக்தர்களிடம் பணம் பறிக்கிறார்கள் என்ற புகார். ரெண்டாவது, கோயிலிலே அங்கு உண்டியல் கிடையாது, தட்டிலே போடக்கூடிய பணத்தை எடுத்து இவர்களுடைய சொந்த காரியத்துக்கு செலவு செய்கிறார்கள். மூணாவது, கனக சபை நிறுத்தின சபை, அது விமானத்திலே உள்ள தங்கத்தை சுரண்டி விற்றுவிட்டார்கள். அடுத்தது, கும்பாபிஷேகம் நடத்தும் பொழுது ரசீது கொடுக்காமல் பணம் கொடுத்தவர்களை பணத்தை வாங்கி கொண்டு இவர்கள் ஏமாற்றி மோசடி செய்து விட்டார்கள். இதுதான் 79 இந்து அறநிலையத்துறை புகாராக அவர்களுக்கு அனுப்புகிற, இது மாதிரி எங்களுக்கு புகார் வந்திருக்கு, பதில் இல்லை. 1980 ஏன்பா உண்டியில் வைக்கல, ஏன் அர்ச்சனை சீட்டு போடல, ஏன் கட்டணம் செய்யலை இப்படின்னு கேட்குறாங்க, திரும்பவும் அதே பதில். அடுத்தது வந்து 1981 குணசேகர தீட்சிதர்னு ஒருத்தர் என்ன சொல்றாரு, 14 சன்னதி இருக்கு சிதம்பரம் நடராஜர் கோயிலில், 14 சன்னதியிலையும் 18 தடவை ஏலம் விடுறாங்க, ஒரு சன்னதிக்கு 16,000 ரூபா. அந்த ஏலம் விடுறதுன்னா இப்போ எல்லாம் புது தீட்சை ராத்திரி அவங்க கூட்டம், இப்போ நம்மளாம் கூட்டம் பார்த்து ஸ்கூலு அங்கங்கெல்லாம் அவங்க ராத்திரி 9-10 ஆச்சுன்னா கோயிலில் போய் அவங்க கூட்டம் தான் உள்ளார, ராஜ்யம்தான் வச்சு ஏலம் விடுறாங்க சன்னதியை கோயில் உள்ளார. எவங்க வீட்டு கோயிலில் எவங்க ஏலம் விடுறது, ஏலம் விட்டு 16,000 ஒரு தரம் 2,000 ரெண்டு தரம் அந்த சைக்கிள் கான்ட்ராக்ட்லாம் எடுக்கிறாங்க, அதுமாரி முடிச்சு எடுத்துக்கிட்டு டெபாசிட் பண்ண முடிச்சுக்க, இப்படி விட்டு அவர் சொல்கிறார், அந்த ஏலத்தொகையை கட்டாது, எனக்கு ஏலம் கிடைக்காது. இது உடனே அந்த தீட்சிதர் HRNC புகார் அனுப்புகிறார். அடுத்து வந்து கும்பாபிஷேகம் பண்ணும்போது அந்த கலசலத்தில் உள்ள 16 பவுன் குறையுது, அதை எழுதி கேட்குறாங்க, என்னப்பா 16 பவுன் குறையுதுன்னு. 1/2 கிலோ மதிப்புள்ள 16 வெள்ளி சொம்பு காணா போச்சு, என்ன போச்சுன்னு கேட்குறாங்க. அடுத்தது குஞ்சிதபாத தீட்சிதர்னு, அவர் பிரசுரம் போட்டு சிதம்பரத்திலே விநியோகித்த அந்த பிரசுரத்துடைய நகலை நாங்கள் வைத்திருக்கிறோம். குஞ்சிதபாத தீட்சிதரை ஒரு புகார் மனு அனுப்புறார். என்ன, 26 தங்க நாணயங்கள், தங்க கொலுசு, இதெல்லாம் மதிப்பு 100 சவரன், கணக்கிலேயே இல்லை, இவங்க கையில் வச்சிருக்கிறாங்க, எங்க போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அதுக்கு பதில் என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா, கணக்கில் வரல, ஆனால் அந்த 100 சவரன் இருக்கு எங்கன்னா, இதெல்லாம் பக்தர்கள் எங்களுக்கு கொடுத்தாங்க, நான் வீட்டில் வச்சுருந்தேன்னா சேஃப்டி கிடையாது, அதனால நான் கொண்டாந்து கோயிலில் வச்சிருக்கேன்னு சொல்றேன். இப்போ பேங்க்ல கேஷியர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், 100 ரூபா கூட இருந்தாலும் குறைச்சிருந்தாலும் அவங்க கட்டிட்டு தாங்க வெளில போகணும். இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் தங்கத்தை இது பண்ணுவாங்க, ஊழல் பண்ணுவாங்க. இப்போ பைப் போட்டு தங்கத்தை உள்ள வச்சுருவாங்க, அந்த செக்ரட்டரி கேஷியர் கிளர்க் இவங்க 3 பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த கவரில் உள்ள தங்கத்தை எடுத்து இவன் வெளியில் பேங்க்ல இவன் அடவு வச்சுட்டு அது உள்ளார கல்லை கட்டி வச்சுருவாங்க. எப்போ ஆடிட்டிங் வர்றதோ பிடிச்சி அவனுக்கு பணத்தை கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அன்றைக்கு சாயந்தரத்துக்குள்ளே நீ அந்த 4 லட்சம் 5 லட்சம் பணத்தை கட்டினோம், எவன் கட்ட முடியும் அவன் தான் சஸ்பெண்டு, லேபர் கோர்ட்டு, போலீஸ் இப்படி போகணும். ஆனால் இங்கே வந்து எதுவுமே கிரிமினல் கேஸ் கிடையாது, நீங்கள் அதுதான் பார்க்கணும். அடுத்து வந்து உமா மகேஸ்வரி பிள்ளை என்று அவர் ஒரு புகார் மனு அனுப்புகிறார். ஆணி திருமஞ்சனம் வந்து 40 நாள் நடக்கும், அதை வந்து ஏலம் விட்டுருக்குறாங்க, முறைகேடு நடந்திருக்கு, அந்த ஏலத்தில் முறைகேடு நடந்திருக்கு. அப்புறம் வழக்கறிஞர் பலராமையான ஒருத்தர் தங்க விளக்கு இந்த கொடுத்துருக்கிறாரு, 12 சவரன் வி கே பிள்ளைங்கிறவர் 12 சவரன் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் கணக்கிலே வரல. அப்புறம் வந்து 860 கிராம் வந்து லாஸ், எப்படின்னா கோயில் நகை எடுத்து உருக்கி இவனுங்க சாப்பிட்டாங்க, 860 கிராம் லாஸ். அடுத்து இன்னொருத்தர் சந்திரமௌலி சதீச்சர்ன்றவர், நான் இதெல்லாம் அரசாங்கத்துக்கு நான் சொல்கிறேன், புகார் அனுப்புகிறேங்கிறதுக்காக எனக்கு பூஜை செய்கிற உரிமையை மறுத்துட்டாங்கன்னு அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து வெங்கடேச தீட்சிதர், தில்லைநாக வெங்கடேச தீட்சிதர்ங்கிறவர் ஒரு நோட்டீஸ் அடித்து விநியோகிக்கிறார். என்னென்னா, பாண்டிய நாயகம்மாளுடைய அந்த தாலி திருமாங்கல்யத்தை காணும், சிவகாமி அம்மாளுடைய ஒட்டியானத்தை காணும், 30 தங்கப்பூக்கள், 9 கலசம் காணும். ஆனால் காணும் அப்படின்னா அது தெப்டு தானே, காணோம்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்? இப்போ கேஷியரு சார் 1 லட்சம் ரூபா பணம் காணும் சார் அப்படின்னா அவரு தானே பொறுப்பு. அப்படி நீ உள்ளோடையே நான் போனேன் எவனோ எடுத்துட்டேன் தவிர்ட்டேன் நீ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். போலீஸ் கம்ப்ளைண்ட் கிடையாது, காணோம் காணோம் காணும். இப்போ இதுக்கு என்ன அரசனுடைய அதிகாரம் என்ன இருக்குது? இது எல்லாமே உயர்நீதிமன்றத்தில் இவர்கள் வழக்கு வரும் பொழுது 1997 நீதிபதி வெங்கடாசலம் என்பவர், ஒய் வெங்கடாசலம், இந்து அறநிலையத்துறை தீட்சிதர்கள் மீது ரொம்ப ரொம்ப சுமூகமாக ரொம்ப மென்மையாக வந்து நீங்கள் அவங்களை கையாண்டுறீங்க, ஏன் இவங்க மேலாம் கிரிமினல் கேஸ் போடலை அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்சர் பாஸ் பண்ணுறாரு, அதாவது அவங்க மேலே உத்தரவு போடுறேன். ஆனால் நடைமுறைப்படுத்தப்படலை, உடனே டிவிஷன் பெஞ்சுக்கு போனாங்க, ஸ்டே வாங்கிட்டாங்க. இன்றைக்கு 2008 நாம் தமிழ் பாடும் போராட்டத்தை எடுக்கிறோம். சிவனடியான் ஆறுமுகசாமி 2000 மே மாதம் போய் அவர் சிற்றம்பல மேடையில் பாடணும்னு போகிறாரு, காசு கேட்குறாங்க 200 ரூபா. அது சிற்றம்பல மேடைனா என்னங்க? இப்போ எல்லா கோயில்லையும் இந்த இங்கே ஏற்ற மாதிரி திருப்பதி கோயிலெலாம் இருக்குது, எல்லா கோயில்லையும் இப்படி சமத்தலமாக தான் இருக்கும், கருவர் இருக்கும், ஐயர் இருப்பார், கம்பி இருக்கும், இங்கே நிற்பீங்க, இப்படி பார்த்தீங்கன்னா சாமி தெரியும், தீபாராதனை எடுத்து வருவாங்க, சாமி கும்பிடுவீங்க, உண்டியில் காசை போடுவீங்க இல்லை தட்டில் போடுவீங்க, வீட்டுக்கு போயிடுவீங்க. ஆனால் அங்கு எப்படின்னா இந்த சமத்தலமாக இருக்காது, இந்த இடத்துல ஒரு 10 அடி பள்ளம் இருக்கும், இந்த பிளாட்ஃபார்முக்கு ஈக்குவலாக அந்த சேர் போட்டிருக்க பற்றிலாம் இந்த பிளாட்ஃபார்ம் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது மேலே ஏறணும்னா இவங்க தீபாராதனை காப்பிச்சு முடித்த பிறகு இப்படி சைடில் இப்படி வந்து சட்டையை கழிச்சிட்டு படி ஏறி வந்து சாமியை பார்க்கணும். இந்த சட்டையை கழிச்சிட்டு ஏறுற படி இருக்கு பார்த்தீங்களா, இங்கே சினிமா டிக்கெட் கவுண்டர் மாதிரி 2 பேர் நிற்பாங்க, அவன் வந்து அங்கே உட்காந்து சின்ன துண்டு சீட் இருக்கும், 1, 2, 3 சொல்லி கொடுப்பான், 3 பேர் அப்படின்னு. உள்ளூர் ஆளுங்களுக்கு அப்படி கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்குவாங்க, வெளியூரில் இருந்தானா 200 ரூபா, 500 ரூபா, 300 ரூபா இதை மாதிரி பணம் பறிக்கிறாங்க. 500 ரூபா கொடுத்தா தான் இப்போ சிதம்பரம் கோயிலை பார்க்க போகிறேன்னு சொல்லி அது மேலே ஏறி சாமியை பார்க்காத எப்படிங்க போக முடியும்? இவ்வளோ தூரம் கோயிலை பார்க்கறதுக்குன்னு எங்கேயோ திருநெல்வேலியில் வந்துருப்பாங்க, அங்கேருந்து வந்திருப்பாங்க, கேரளாந்து, சார் 500 ரூபா தொலைது, இது 500 ரூபா ரொம்ப காஸ்ட்லி போல இருக்குது, 500 ரூபா இங்கே மேலே அனுப்புறது சட்டைக்காலி. இதை மாதிரி போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தவங்க பல பேர். இப்போ போலீஸ்காரங்களுடைய நிலைமை என்ன? இன்றைக்கி ஜட்ஜி வர்றாரு சிதம்பரத்துக்கு, நாளைக்கு செக்ரட்டரி வருவார், இன்னொரு நாளைக்கு ஹோம் மினிஸ்டர் வருவார், இன்னொருத்தர் யாரோ தொழிலதிபர் வருவார், போலீஸுக்கு தகவல் வரும் இந்த மாதிரி இன்னார் வர்றாங்க செக்யூரிட்டி கொடுங்க. இவன் போய் யாருப்பா இன்றைக்கி டியூட்டியில் இருக்கீங்க, அவன் பார்த்து காலில் கால் போட்டு அவங்க என்ன இருக்கு, அங்கே போய் பாருப்போ அடிமா இன்ஸ்பெக்டர், அவர் ஷூவெல்லாம் கழட்டிட்டு இங்கே இருந்து வெயில் அங்கே உள்ளார நம்ம மோட்டர் பைக்கில் போக முடியும், நடந்து தான் போகணும், போய் போய் என்னப்பான்னு கேட்டால் சொல்லுவாங்க, போலீஸை மதிக்க மாட்டானுங்க, பக்தர்களை மதிக்க மாட்டாங்க. சமீபத்தில் ஒரு பெங்களூர்லேருந்து ஒரு எடிட்டர், பத்திரிகை எடிட்டர் வந்து ஹேண்ட்பேக் வச்சுட்டு சாமி விட்டுருக்காரு, ஹேண்ட்பேக்கில் ஏதோ வெயிட்டாக இருக்குதுன்னு நினச்சிட்டு அடிச்சிட்டாங்க ஹேண்ட்பேக்கை. அந்தால் நான் அதில் லைசன்ஸ் ரிவால்வர் வித் புல்லட்டோடு வச்சுருக்கிறேன், அதை எடுத்துட்டாங்க, இதை கொடுக்காம நான் போக முடியாதுன்னு அவன் போலீஸ்ல போய் வந்துட்டான். நான் பெங்களூர்ல எடிட்டர் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஹோம் டிபார்ட்மெண்ட் டிஜிபிலேருந்து நீங்க சிதம்பரம் போலீஸ் பேசுறாங்க, இவனுங்க நல்ல நாள்லயே கொடுக்க மாட்டாங்க, எங்கேயாவது வச்சிருந்தாலும் பரவாயில்ல, இப்ப பணமா இருந்தாலும் பரவாயில்ல, ரிவால்வருங்கிறான் புல்லட்டுங்கிறான் என்னன்னு போலீஸ் அலறிட்டாங்க. அப்ப ரெண்டு டீச்சர் கொண்டு போய் விசாரிச்சு கேட்டா, நான் எடுக்கல, நீ எடுக்கல, அதை எடுக்கல, இது எடுக்கலன்னு. இப்ப எவன் பூஜைன்னு சொல்ல மாட்டான், அவனு தான் சொல்லணும். போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு லாக்அப் நடந்தா யார் அடிச்சா யார் போனாலும் போலீஸ் சொன்னாதான் உண்டு, வேற யாருக்கும் தெரியாது. அத மாதிரி அது வந்து ஒரு ஆன்மீக போலீஸ் ஸ்டேஷன், ஆன்மீக காவல் நிலையம். இது வந்து லட்டியால அடிச்சு பயமுறுத்துது, அது சிந்தனையில அச்சுறுத்தி உங்களை கட்டுப்படுத்துது. அது வந்து ஸ்ட்ரைட்டா வந்து ஃப்ரீக்வன்சியில, இது வந்து ஸ்ட்ரைட்டா விலங்கு போட்டா அடிச்சா அடி முட்டிலாம் பேத்துருவேன் அப்படின்னு போலீஸ், அவன் வந்து சிந்தனை ரீதியா மழுகு அடிச்சு போய் அப்படி உங்களை கட்டுப்படுத்தி பயமுறுத்தி வைக்கிறது. எஃப்ஐஆர் இருக்குங்க, அது ரிவால்வர் எடுத்ததுக்கு எஃப்ஐஆர் இருக்கு. போட்ட உடனே அவன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு போய் அந்த போலீஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், போலீஸ் அப்படியே விட்டாங்க. இப்ப நான் சொல்ல வந்தது, இப்படிப்பட்ட இந்த சூழலில் உள்ள இந்த கோயில் நம்மளுடைய போராட்டத்துக்கு பிறகு, இதே 97 பிறகு இஓ, அன்றைக்கும் திமுக அரசாங்கம் தான், இஓ போய் சார்ஜ் எடுக்கிறாரு, அதெல்லாம் கொடுக்க முடியாது போங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லை கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து நீ போய் நிர்வாகம் எடு அப்படின்னு போய் எடுத்து வச்சுட்டு போர்டெல்லாம் வச்சுட்டு வர்றாரு. ராத்திரியே தண்ணியை போட்டு போர்டுகள்லாம் அடித்து உடச்சு கேட்டாங்க. அடுத்த நாள் காலையில் போய் இவ்வளோ போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காரு, நான் ஆஃபீஸ்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு வந்தேன், ஆஃபீஸு இல்லை அப்படின்னு சொல்லி பிபிடி ஆக்ட் போட்டு கேஸ் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அவங்க ஆன்டிசிபேட் பெயிலில் வந்தாங்க, பெயில் ஆர்டர் எங்கள்கிட்ட இருக்குது. அன்றைக்கு சட்டமன்றத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏ அழகிரி பார்ப்பனச்சேரி போல தீட்சிதர்கள் வறுமையில் வாடுகிறார்கள், இந்த திமுக அரசாங்கம் விடணும்னு. அன்றைக்கு முதல்வர் என்று கருணாநிதி என்ன கணக்கா கணக்கு கொடு, நஷ்டம்னா நஷ்டம் கணக்கு கொடுக்கணும், 30,000 ரூபாய் நஷ்ட கணக்கு கொடுத்தார்கள், சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்று. கோயிலிலே மின் விளக்கு கிடையாது, அந்த மடப்பள்ளியில சமைக்கிற அந்த சாக்கடை இருக்கு பாத்தீங்களா, பல ஆண்டுகளாக சுத்தம் செய்யப்படவில்லை, உள்ளர மாடுதான் இருக்கு, மனுஷன் அங்கே உட்கார முடியாது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நம்மளுடைய தமிழ்ப்பாடும் போராட்டம் வெற்றி பெற்றதை அடுத்து மக்களுடைய எழுச்சி, மக்களுடைய அந்த உணர்வு அரசுக்கு உந்துதலை ஏற்படுத்தி நம்ம எப்படி பாடணுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த சீடியா இருக்குது. அதன் பிறகு 25 ஆண்டுகளாக 82 2008 வரை 25 ஆண்டுகளாக தூங்கிக்கிட்டு இருந்த அந்த வழக்கில் சிவனடியார் ஆறுமுகசாமியும் வழக்கிலே தரப்பினராக சேர்த்து வெற்றி பெற்று கோயிலை கையகப்படுத்தினோம். 4 கோடி ரூபாய்க்கு லைட்டு போட்டாங்க, ஹைமாஸ் லைட் கோயில், அவ்வளோ பெரிய கோயில், பல ஆயிரங்கள் செலவு பண்ணி அந்த சாக்கடையை கிளீன் பண்ணாங்க, பெரிய செய்தியாக வந்துச்சு, தலைப்பு செய்தியாக சிதம்பரத்தில் மடப்பள்ளியை. அப்ப அரசாங்கம் தான் அந்த கோயிலை பாதுகாக்க முடியும். அந்த 4 கோடி ரூபாய் பணம் வந்து தில்லை நடராஜர் கோயிலுடைய வருமானம் கிடையாது, பழனி கோயில் வருமானத்தை திருப்பி அரசாங்கம் அதை சரி செய்தது. அப்ப ஒரு ஒரு பிசினஸ் இருக்குது, தினைக்கும் சேல்ஸ் ஆக வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா பிசினஸ் உருப்பிடுமா? நீங்க அதை மறு முதலீடு செஞ்சாதான் வியாபாரம் விருத்தி அடைய அது உயிரோட இருக்கும். இப்ப தீட்சிதர்கள் உண்டியல் வேண்டாம், நாங்க தான் வச்சுக்கணும், வர்ற காசை வாங்கி வாங்கிட்டு இவனுக்கு பாட்டு போயிட்டு இருந்தானா, யாரு சுண்ணாம்படிக்கிறது கோயிலுக்கு, யாரு ரிப்பேர் பாக்குறது, இதுக்கு போய் கொள்ளையடிக்கிறது. அப்ப இது ஒரு விஞ்ஞான பூர்வமான விஷயம், ஒரு காட்டு மிராண்டியும் விஞ்ஞானத்துக்கும் உள்ள இடைவெளி. இது வந்து அதிமுக திமுக பிரச்சனை அல்ல, அந்த கோயிலை இந்த தீட்சித கும்பல் எப்படி பாதுகாக்க முடியும், எல்லாத்தையும் வித்துட்டாங்க அப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்ப இன்றைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்ட போது HRNC என்ன பேசக்கூடாது, என்கிட்ட வரக்கூடாது, எல்லாம் கோர்ட்டு சொல்லிடுச்சுன்னு ரெண்டு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எனக்கு சரத்து 26 பாதுகாப்பு இருக்கிறது, நான் டினாமினேஷன் என்ன கேட்க முடியாதுன்னு. சைவத்தில் டினாமினேஷனே கிடையாது, சைவத்தில் ஏது டினாமினேஷன் கிடையவே கிடையாது, சைவத்தில் ஒண்ணுதான். அதே போல நான் வகையறா என்றால் கோர்ட்டிலே போட்டு நான் வந்து உறுதி செய்ய வேண்டும், நிரூபிக்க வேண்டும், உத்தரவு பெற வேண்டும். எங்க செஞ்சிருக்கலாம், எனக்கு இதை என்ன பாதுகாக்கணும் அப்படின்னா, இது என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட கோயில் என்றால் நீ அதை வந்து நீ இடம் வாங்கியிருக்கணும், நீ கல் வச்சிருக்கணும், நீ கட்டியிருக்கணும், அப்பதான் அந்த உனக்கு இரண்டு அந்த சட்டத்தினுடைய பாதுகாப்பு உனக்கு கிடைக்கும். இதெல்லாம் நாங்கள் சொல்ற சட்டத்தில் இருக்குது, உச்ச நீதிமன்றம் தீர்ப்புகள் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி விட்டு சுப்பிரமணிய சாமி பெரிய சட்ட வல்லுநர், அவர் சொன்னது எங்களுக்கு புரிஞ்சிச்சு, நாங்கள் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நீ என்ன சொல்ற நீதிபதி கேட்டாங்கன்னா என்ன இது? இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஏதோ ஒன்று எழுதிட்டாங்க, இப்ப லூசு கையில கண்ணாடி கிளாஸ் கிடைச்ச மாதிரி ஆயிப்போச்சு, அந்த நீதிபதிகள் கையில அந்த வழக்கு மாட்டிச்சு. இப்ப அதை வழக்கை நம்ம விடவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. இப்ப இருக்கிற ஒரே இது, இப்ப ஜெயலலிதா அம்மையாரை கொண்டு போய் நீதிபதி முன்னாடி நிரூபிச்சாதான், நிறுத்தினாதான், எனக்கு இந்த நீதிபதி தான் வேணும்னு
அடம் பிடித்த ஜெயலலிதா அம்மையார் இந்த நீதிபதி சிதம்பரம் வழக்கு விசாரிக்க கூடாது என்று நின்றால்தான் சிதம்பரம் கோயில் தப்பிக்கும். அப்படி இல்லைன்னா சுப்பிரமணிய சாமி பீச்சர் இவங்கெல்லாம் ஒழுங்கா கேச தள்ளி போட அப்புறம் பின்னாடி பாத்துக்கலாம், இப்ப எலெக்ஷன் எல்லாம் வருது அப்படி இப்படின்னு ஜெயலலிதா அம்மையார் சமிங்கை காமிச்சால் கோர்ட்டு நடக்கும். அப்ப இன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் தீட்சிதருக்கு ஆதரவு கொடுப்பது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, தீட்சிதருக்கு ஆதரவாக சுப்பிரமணிய சாமி வர்றது பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஆனால் நம்மளுடைய சொத்து ஒரு கோயில் பறிபோகிறது என்பதை சொல்லும் பொழுது அது ஏற்கனவே அப்படியே இருக்கும்போது அவநம்பிக்கையா இருந்தாங்க, ஆனால் தமிழே பாட முடியாது என்று நிரூபித்த ஒரு சூழலில் சிவனடியார் ஆறுமுகசாமி மூலம் சிற்றம்பல மேடையிலே போலீஸை வைத்து அடித்து வெளியே தூக்கி எரிந்து தேவாரத்தை நிலைநாட்டி வெற்றி பெற்றிருக்கிறோம். அதேபோல 1000 ஆண்டுகள் மன்னனே சாதிக்க முடியாத விஷயத்தை ஜனநாயக ஆட்சியிலே நாம் சாதித்திருக்கிறோம். அரசு கட்டுப்பாட்டிலே அந்த வெற்றியை மக்களுக்கு காண்பித்திருக்கிறோம். பெற்ற வெற்றியை பெற்ற உரிமை அநியாயமாக பறிபோகிறது என்ற போது ஒரு எழுச்சி ஒரு உணர்ச்சி மறுத்து போனவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு சிதம்பரத்தில் நான் அதை சொன்னேன், ஜெயலலிதாவுடைய சிந்தனையை காட்டிலும் தீட்சிதருடைய கொள்ளையடிக்கக்கூடிய சிந்தனையை காட்டிலும் உலக தரகன் சுப்பிரமணிய சாமியுடைய சிந்தனையை காட்டிலும் நம்மளுடைய அமைதி இருக்கு இல்லைங்களா, அது மிக கொடுமையானது மிக பயங்கரமானது என்று இன்றைக்கு சிதம்பரம் கூட்டத்திலே நாங்கள் சொன்னோம். இதுக்கு யார் பொறுப்பு, யார் செய்ய முடியும், யார் செய்ய வேண்டும்? இன்றைக்கு போராடியதற்கு பிறகு யாராவது அடிச்சாங்கன்னா உடனே எஃப்ஐஆர் போடுறாங்க. சிதம்பரம் கோயில்ல சாமியார அடிச்சு கையை உடைச்சு தூக்கி போட்டாங்க தேவாரம் பண்ணதுக்கு. 5 நாள் மருத்துவமனையில் இருந்தார் விவிஎஸ் ஐயா அவர்கள் தான் மேல வரைக்கும் புகார் மணி எழுதி அன்றைக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டது. அந்த வழக்கிலே நம்மிடம் வந்தவர் தான். அந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்தினோம். தீட்சிதர் 5 சுப்பிரமணிய தீட்சிதர் என்ற 5 பேரும் கூடவே அந்த சிதம்பரம் துணை ஆய்வாளர் சுரேந்திரன் குப்புசாமி இவர்களையும் குற்றவாளிகளாக சேர்த்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்று உச்ச நீதிமன்றத்துக்கு வரை நாம் வழக்கு கொண்டு போனோம். அதற்கு பிற்பாடு நம்மளுடைய போராட்டத்துக்கு பிறகு போராட்டத்துக்கு முன்பு என சிதம்பரம் வரலாற்றை நாம் பிரிக்க முடியும். சைக்கிள் திருடியதற்காக 5 சைக்கிள் திருடியதற்காக தீட்சிதர் மீது வழக்கு போட்டு உள்ளே வைத்திருக்கிறார்கள். சாமியாரை மிரட்டியதற்காக கன்விக்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் தீட்சிதர்கள். பாடம் போகும்போது தாக்குதல் நடத்தியதற்காக தீட்சிதர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் வரலாற்றிலே உண்டா? கோயில் சொத்தை சட்டப்புறம்பாக மோசடியாக விற்றதற்காக மனித உரிமை பாதுகாப்பு மையம் அவர்கள் மீது வழக்கு போட்டு பதிவு செய்து 75 வயது தள்ளாத வயதில் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் தூக்கிட்டு வந்து பெயில் எடுத்துட்டு போனாங்க. அதெல்லாம் பத்திரிகையில் வரல. 75 வயது ஆன ஒரு தீட்சிதரை கூட்டிட்டு வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நிறுத்தி சரண்டர் பண்ணி பெயில் எடுத்தாங்க. எந்த கேஸ்ல? 80 சிதம்பரம் கோயிலுக்கு சொந்தமான நகையை நடராஜ சிவகாமி அம்மாள் சபாநாயகர் தில்லையை சாமி பேரும் இவன் பேரும் ஒண்ணுதான், ரெண்டு பேரும் ஒண்ணுதானே சொல்றான். சபாநாயகர் டெம்பிளுக்கு சொந்தமான நிலம் சபாநாயகர் தீட்சர் போடு கையெழுத்த எவன் போய் கேக்குறது? தில்லை தீட்சர் போடு, நடராஜ டீச்சர் போடு கையெழுத்த. விற்றதை வந்து நாம எஃப்ஐஆர் போட்டோம், போலீஸ்ல கொடுத்தா இப்ப நடவடிக்கை இல்லை, உயர் நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று போட்டோம். கோயில் உள்ளறையே மூர்த்தி தீட்சிதர் ஒருத்தர், ரெண்டு பேருக்கும் பங்கு பிரிக்கிறதுல தகராறு, அடிச்சு கொண்டாங்க கோயில் உள்ளறையே. மறுநாள் அந்த கோயில்ல வாக்கிங் போறார் சிவராஜ்குமார்னு, அவரு சிபிஎம் உள்ள முன்னாள் கவுன்சிலர். வாக்கிங் போகும்போது ரத்த வெள்ளத்தில் கறக்கிறார். அப்படியே போய் டவுன் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்றார், சார் இது மாதிரி அடிச்சு கிடக்கிறாங்க உடனே போங்கன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவர் போறாரு, பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க, எடுத்துட்டு போய் கொண்டு போய் சுடுகாட்டில் போய்ச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்னும் குற்ற சம்பவங்கள்லாம் எடுத்து ஐயா விவிஎஸ் அவர்கள் ஆடூர் இளங்கோவன் என்ற பெயரிலே புகார் மனு அனுப்புகிறார். அதை எல்லாத்தையும் எடுத்து நாம இந்த போராட்டத்தை கையில் எடுத்த பிறகு உயர் நீதிமன்றத்தில் போட்டு இதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று இழுத்து கொண்டு வந்தோம். வழக்கே போடல, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி இதை விசாரிக்கணும் சொன்னாங்க. விசாரிச்சாங்க. ஒரு கொலை வழக்கிலே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமலே வழக்கை மூடியது சிதம்பரம் போலீஸ், தமிழ்நாடு போலீஸ். ஆனால் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு அந்த டாக்டர் ஒருத்தனை செட் பண்ணி அவர் ஹார்ட் அட்டாக்ல செத்தார்னு அபிடேட் போட வச்சாங்க மேஜிஸ்ட்ரேட்ல. 164 ஸ்டேட்மெண்ட்ல அவங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து காட்டு மன்னார் குடி கோர்ட்ல எப்படி இதெல்லாம் வெளியில நடந்துச்சு. அப்ப ஒரு கிரிமினல் கேங்காக அவர்கள் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக காவல்துறைக்கு அப்பாற்பட்டவர்களாக, அரசுக்கு அப்பாற்பட்டவர்களாக நிற்கிறார்கள். அதனால் யாருக்கு பாதிப்பு என்றால் மக்களுக்கு தான். நாம போய் தினந்தோறும் வந்து கோயில் சாமி வாங்க போட போறோம், விபதி வாங்க போறோம். ஒரு சிதம்பரத்தில் ஒரு வியாபாரி சொல்லுகிறார், நான் கேட்கிறேன், இது ஒண்ணு பெரிய இன்னைக்கு கூட ஒரு பத்திரிகை நண்பர் கேட்டார், ஒரு சைவமே இருக்கக்கூடிய ஒருத்தனை கூட்டு நீங்க கால்சியம் டெபாசிட் போன் வந்து டெஸ்ட் பண்ணுங்க, நீங்க தீட்சிதருடைய போனை டெஸ்ட் பண்ணுங்க, அவன் எவ்வளவு எண்ணி சாப்பிட்றான்னு தெரியும். போன்ல வந்து டெஸ்ட் பண்ண கண்டுபிடிச்சிட முடியும். நீ ஆல்கஹால் டெஸ்ட் பண்ணு, கண்டுபிடிக்க முடியும். நீ உன்னுடைய வள்ளல் தெரியும். அப்ப இவ்வளவு கிரிமினல் கேங் இருக்கு தெரியும் உனக்கு. நீ இப்போ பிரெயின் மேப்பிங் வந்து டெஸ்ட் கொடுக்கறாம்ல, அந்த சாமி நகையெல்லாம் திருநி எங்க போனேன்னு சொல்லி அவனை கிரிமினல் கேஸ் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் தெரியும், யாருடைய சொத்து இது? இன்றைக்கு உண்டியல் வச்சதுல 1.5 கோடி ரூபாய் கையிருப்பு இருக்கிறது அரசாங்கத்திலே. உண்டியல் வைத்ததன் மூலம் இந்த 4 ஆண்டுகளில் 1.5 கோடி ரூபாய் ரொக்கமாக இருக்கிறது. 250 கிராம் வந்து நகையாக இருக்கிறது. ஃபாரின் கரன்சி 1.5 லட்சம் ரூபாய் இருக்குது. 700 கிராமுக்கு மேல தங்க வெள்ளி கட்டிகள் இருக்கிறது அந்த உண்டியல்ல போட்டது. இப்ப வேறருக்கு டிப்ஸ் கொடுக்கறது கொடுத்துருவோம், ஆனா சாப்பிட்ட காசு ஓனர்கிட்ட தானே கொடுக்க முடியும். அது மாதிரி என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு நடராஜனுக்கு நான் கொடுப்பது 1 லட்சமாக இருந்தால் நான் உண்டியில் தானே போன 1 லட்சம் ரூபாய் நான் தீட்சிதர் கொடுத்தா இவன் போய் சேரணும் எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கு கபாலீஸ்வரர் கோயில், பழனி கோயில்லாம் பல கோடிக்கணக்கான ரூபாய் வருது. பள்ளிக்கூடம் நடத்துறாங்க, ஆஸ்பத்திரி நடத்துறாங்க, கடை வச்சிருக்கிறாங்க, மண்டபம் வச்சிருக்காங்க. சிதம்பரம் கோயில் என்ன வச்சிருக்கிறான்? இதையே அங்கு உள்ள பக்தர்கள் கேட்க மாட்டேங்கிறார்கள். நாங்கள் பேசி இருக்கிறோம், 2759 ஏக்கர் இருக்கிறது நஞ்சை பொஞ்சை சிதம்பரம் கோயிலுக்கு சொந்தமாக. ரொம்ப முக்கியமாக நாங்கள் சிவபெருமானோடு 3000 பேர் பனாரஸிலிருந்து வந்தோம் என்று எழுதுகின்ற அதே நேரத்தில் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சொந்தமாக சொத்தே கிடையாதுன்னு அடுத்த லைன் இதுதான் வரும். சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சொந்தமாக சொத்து கிடையாதுன்னு தான் போடுவாங்க. ஆனால் அரசாங்கம் சொல்லுகிறது 2751 ஏக்கர் இருக்கிறது, நாங்கள் 900 ஏக்கரை கண்டறிந்திருக்கிறோம். எங்கள் கோயில் எங்கள் கோயில் கரண்ட் பில் கட்டுறது இன்றைக்கு வரைக்கும் அரசாங்கம் கட்டுகிறது. சிதம்பரம் கோயிலுடைய மின் கட்டணத்தை அரசாங்கம் கட்டுகிறது. அப்ப யாரை ஏமாற்றுகிறார்கள்? கோயில் நொத்தை விற்றதற்கான ஆவணங்களை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறோம். தீட்சிதர் எல்லாம் வறுமையில் வாடுகிறார்களாம். லைவ்லிஹுட், அவர்களுடைய வாழ்க்கை ஆதாரம் என்ன செய்ய போகிறாய், நீ சம்பளம் கொடுத்தாயா என்று நீதிபதி கேட்கிறார். அரசாங்கம் சொல்லுகிறது அவர்கள் எங்களிடம் நிர்வாகத்தையே ஒப்படைக்கவில்லை. வெளியே கதவு சாவிலாம் இருக்குது, சன்னதி சாவிலாம் இருக்கு, எதுவுமே தரல. இப்ப ஈஓ போனார்னா வெளியில தான் நிக்கணும், அவன் திறந்தாதான் இவன் உள்ளே போக முடியும். நீதிபதி கேட்டிருக்கிறார், ஈஓக்கு கோயில் உள்ளார என்ன வேலை? ஆபீஸ் ஏன் நீ கோயில் உள்ளார வைக்கிறேன்? நீதிபதி கேட்கிறாருங்க. கோர்ட்ல ரெஜிஸ்டர் ஜெனரல் இருப்பார், அவரும் வெளியிலே போட முடியும். உள்ள இருந்தா தானே நிர்வாகத்தை பார்க்க முடியும். இதை நாம திருப்பி கேட்கணும்ல. அப்ப இந்த பிரச்சனை நீதிமன்றத்தில் தீர்க்கக்கூடிய பிரச்சனை அல்ல, இது மக்கள் மன்றத்திலே தீர்க்கக்கூடிய பிரச்சனை. விசாரணை, நீதி விசாரணை சமமாக இருக்கும் பட்சத்தில் நாம் நீதிமன்றத்தை நாடலாம். பார்ப்பானுக்கு ஒரு நீதி, சூத்திரனுக்கு ஒரு நீதி என்னும் போது அப்படிப்பட்ட நீதிமன்றத்திலே நாம் எந்த நீதியை எதிர்பார்க்க முடியும்? இன்றைக்கு எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்குது. எந்த அமைதி, எந்த ஏதாவது ஒரு பரபரப்பு இருக்கா பாத்தீங்களா? சிதம்பரம் கோயில்ல வெற்றி பெற்றவனே வரும் பாருங்க பரபரப்பா. அப்ப இதை வந்து தடுக்கிறது வந்து என்பது நம்ம எல்லாருடைய கடமை. உள்ளார வந்து இன்னும் வெக்க கேடுங்க. எங்க நீ அர்ச்சகர், நீ சூடம் ஏத்து விளக்கு கொளுத்து 6 கால பூஜை பண்ணு, 60 கால பூஜை பண்ணு, அதை யாராவது கேட்டாங்களா? அத்தனை எதுவுமே கேட்கல நம்ம. ஆனால் நிர்வாகம் பண்ணுவது இவ்வளவு முறைகேடு பண்ணிருக்க, இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணிருக்க, இவ்வளவு முள்ள மாதிரித்தனம் பண்ணிருக்க, அதனால என்ன அரசாங்கம் சொல்ற? அதனால என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து நிர்வாகம் பண்ணுவோம் சொல்ற? இதுல உனக்கு என்ன பிரச்சனை? ரெண்டு பேரும் சேர்ந்து நிர்வாகம் பண்ணணும்னா என்ன? ரெண்டு பேரும் உட்காந்து ஈஓ வந்து பொது டீச்சர் கூட இந்த மாசம் நம்ம இன்னும் செய்யலாம், இன்னும் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணி அமல்படுத்துவது. அதுல என்ன தெரியுங்களா, 10 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணுனா ஈஓ டீச்சர் கிட்ட தாங்க பண்ண முடியும். இப்ப ஒரு டீ குடிச்சா ஈஓ போச்சு, 2 டீ குடிச்சாருனா டீச்சர் போய் கேட்கணும். இவரு ஒரு அசிஸ்டன்ட், 2 டீ 7 14 ரூபா குடிக்கணும்னா டீச்சர் கேட்டுதான் ஈஓ டீ குடிக்க முடியும். 14 ரூபாய்க்கு பில்லு, 10 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு, 4 ரூபாய் எக்ஸ்ட்ரா. இல்லன்னா 2 பில்லா போடணும், 7 ரூபா. நான் ஒரு தடவை டீ குடிச்சேன், என் அசிஸ்டன்ட் ஒரு ஆள் டீ குடிச்சாரு. கேவலமா இல்ல, 10 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணா அவங்க கேக்குறாங்க, இவ்வளவு நீங்க அந்த பேப்பர் எல்லாம் இருக்குது, இவ்வளவு நடந்த பிறகும் சாவி கொடுக்கல, நீ சாவியை ஒப்பட, இருக்கின்ற அசையும் அசையா சொத்துக்கள் நகைகள்லாம் என்னிடம் ஒப்பட அப்படின்னு ஈஓ வந்து எழுதுறாரு, கடிதம் எழுதுறாரு. பதிலே கிடையாது. வா ரெண்டு பேரும் பேசலாம்னு கூப்பிட்டு தபால் அனுப்புறாரு. அதாவது தீச்சிதர் இங்கதான் 1000 தடவை போறான், ஈஓ இங்க தான் போறாரு, இவரு அவரு தப்பி பதிவு தபால் அனுப்புறீங்க, நீ இவரு தான் டீச்சர், நான் தான் ஈஓ. நான் இங்கிருந்து பதிவு தபால் இங்க போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் பண்ணிட்டு திரும்ப நான் ரசீது வச்சுட்டு அவரு அந்த தபால் அங்க ஒரு சீல் போட்டு திரும்ப டெலிவரி ஒரு சீல் போட்டு அவரு கொண்டாந்து செக்ரட்டரி கொடுக்கணும். இவர் செக்ரட்டரி ஒரு பதிவு தபால் போய் போஸ்ட் ஆபீஸ்ல பண்ணி அவரு தந்து அவர் திரும்பி கொண்டாந்து இவரு யூஓட்ட கொடுக்கணும். என்னங்க இதுல என்ன சொல்றாரு? ரபார், உன் மேல கண்டெம்ட் போடுவேன். யாரு? டிசி தரு யூஓ மிரட்டுறான். உன் மேல கண்டெம்ட் போடுவேன். ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம் தான் சொல்லியிருக்கு. 10 ரூபாய்க்கு மேல நீ என்ன கேட்கணும், ஆனா நீ பாட்டுக்கு 16,000 ரூபாய்க்கு சாக்கடையை கிளீன் பண்ணிருக்க, நீ பாட்டுக்கு 4 கோடி ரூபாய்க்கு லைட் போடுவோம் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்குற, கண்டெம்ட் தொலைச்சு போடுவேன் அப்படின்னு லெட்டர் எழுதுறான். ஈவோ எழுதுறாரு, இத்தனை மணிக்கு வா, இத்தனை மணிக்கு வா, ஏற்கனவே சொன்ன நீ வரல, இப்போவாது வா, முன்னாடியே சொன்ன இப்போவாது வா, அர்ச்சனை சீட்டு போடணும் வா, பேசலாம், ஸ்பெஷல் தரிசனம் போடணும் வா, கூப்பிட்டே இருக்காரு, வரமாட்டாங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதுங்க, என்ன நடக்குன்னு தெரியாது. இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம். 71 சட்டம் போட்டாங்க தமிழக அரசு. பெரியார் கருவறை நிலவை போராட்டம் அறிந்ததுடன் அவர் செஞ்சார். சுப்ரீம் கோர்ட்ல போச்சு 5 நீதிபதிகள் தீர்ப்பு, சட்டம் செல்லும் போ அப்படின்ட்டாங்க. அதுல தமிழக அரசினுடைய வழக்கறிஞர் என்ன சொன்னார் தெரியுமா? சரிதாங்க, ஆனா நாங்க ஆகமத்தை கடைபிடிப்போம்னு சொன்னார். கோவிந்தசாமிநாதன் சொல்லி அன்றைக்கு தலைமை வழக்கறிஞராக இருந்தவர் உச்ச நீதிமன்றத்தில் சொன்னார். நீதிபதிகள் கேட்கிறார்கள், இப்ப ஆகமத்தை கடைபிடிச்சா நீ மீண்டும் அர்ச்சகர் ஆக முடியாதுன்னு சொல்றாரு. இல்ல, நாங்கெல்லாம் கடைபிடிச்சிருவோம். அந்த தீர்ப்பு அவனும் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்றான், எங்களுக்கு தான் சாதகம்ன்றான். உண்மைதான். இன்றைக்கு 2006 அனைத்து சாயும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற சட்டம் போட்டதை அந்த 72 வாங்கின தீர்ப்பை வைத்துதான் இந்த அரசாணையை தடை செய்திருக்கிறார்கள். அப்ப அவங்களும் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்றாங்க பார்ப்பனர்களும். நம்மளும் மரபுரிமை வாரிசுரிமை அர்ச்சகர் சட்டம் அந்த பணி நியமனம் செல்லாது என்று ஒழித்து சட்டம் இயற்றது செல்லும்னு நாமளும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு பெரியார் பெரிய சட்ட வல்லுநர் கிடையாது. 72 அதாவது ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட்னு எழுதினார். நாங்க அந்த சப்ஜெக்டை வச்சுட்டு ஒருத்தட்ட கேட்கிறோம், பெரிய புலி, இந்து அறநிலையத்துறை வழக்குகளே பெரிய புலி, அவர்கிட்ட போய் சார் இது நமக்கு ஃபேவரா அவங்களுக்கு ஃபேவரா சார், இந்த சேஷம்மாள் ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு புரியல, நாங்களும் படிச்சு படிச்சு, இல்ல இது வந்து பைத்தியம் பிடிச்சிடும் இதை படிச்சா, அது உனக்கு தேவைன்னா நீ வச்சுக்க, அவங்களுக்கு தேவைன்னா அவங்க வச்சுக்கணும், இதை வச்சு ஒரு முடிவு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பணியாளர்கள்லாம் நியமனம் பண்றது அரசு அதிகாரம்னு சொல்லிட்டான். ஆனா நான் தான் நியமனம், என்னதான் நியமனம் பண்ணணும், என்ன மாத்தி நியமனம் பண்ணா நீ 26 சரத்து இருக்கிறது. இன்றைக்கு திருச்சி ஸ்ரீரங்கத்திலே பார்ப்பனர் பிராமணர்கள் மட்டும் விண்ணப்பிக்கவும், எது கடைநிலை ஊழியர் திருவண்ணாமலை கோயில பிரசாதம் செய்வதற்கு பார்ப்பனர் பிராமணர்கள் மட்டும் விண்ணப்பிக்கவும் என்று இந்து அறநிலையத்துறை விளம்பரம் கொடுக்கிறது. அப்ப என்ன இப்ப ஒரு லட்டு பிடிக்கிறது கூட நம்மால் தகுதி இல்லை? இருக்கிற ஸ்வீட் ஸ்டால் பூரா எல்லாம் நம்மள்தான் பாப்பானை வச்சுருந்தா ஸ்வீட் ஸ்டால். அப்ப இது வந்து ஏதோ வேலை வாய்ப்பு இல்லை, ஏதோ லட்டு பிடிக்க பெரிய கலெக்டர் உத்தியோகம், அதுக்காக போட்டி போனுங்கள. எப்படி சாதி ரீதியாக இழிவுபடுத்துகிறார்கள்? கோயிலை கட்டியது நாம், இடத்தை கட்டியது எல்லாமே நம்மளுது, நம்மளை இழிவுபடுத்துவதற்காக அதை செய்கிறார்கள். அதற்காகத்தான் அதை போராடுறமே தவிர லட்டு பிடிக்கிற வேலை பெரிய லட்ச லட்சமா கிடைக்கும், அதுக்காக எனக்கு அந்த வேலை வாய்ப்பு எங்காவது கொடுன்னு கேட்கல. இல்ல ஒரு கோயில போய் மணி ஆட்டினா பெரிய தாசில்தார் உத்தியோகம், அதுக்காக அர்ச்சகர் வேலை கிடைக்கும் நாங்கள் போராடல. சாதி ரீதியாக இழிவுபடுத்துகிறார்கள், தீண்டாமையை கடைபிடிக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் தீண்டாமை கடைபிடித்தால் அது தன்னைக்குரிய குற்றம், கருவறையிலே கடைபிடித்தால் அது புனிதம் என்று அவர்கள் மறைக்கிறார்கள், மூடி மறைக்கிறார்கள். அதை வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்கு தான் இன்றைக்கு பேசுகிறோம். அன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்று அன்றைய முதல்வர்களுக்கோ அன்றைக்குள்ள அரசியல்வாதிகளுக்கோ தெரியாது. ஆனால் இன்றைக்கு பெரியாருடைய வாரிசுகளாக, அம்பேத்கருடைய வாரிசுகளாக இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு படித்திருக்கிறார்கள். பார்ப்பனர்களுக்கு சவால் விடும் வகையிலே இசையிலே, பொறியிலே, மருத்துவத்திலே, விஞ்ஞானத்திலே, எல்லாத்திலையும் பிறப்பில பாப்பான் தான் அறிவாளி என்பதை முறியடித்து இன்றைக்கு உழைத்தால் திறமையானவெல்லாம் எந்த சாதிகாரனும் வரலான்றத நிலைநிறுத்தி இருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு தமிழக அரசு பார்ப்பனர்களோடு கூட்டு சேர்ந்து சிதம்பரம் வழக்கை 1951 மூடி மறைத்தது போல் மூடி மறைக்கிறது. மூடி மறைக்க விடாமல் இங்கு நாம் பெரியாருடைய வாரிசுகளாக பார்ப்பனிய எதிர்ப்பு என்பதற்காக இன்றைக்கு வீதியிலே அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். முந்தா நேற்று பத்திரிகை செய்தியாளர்களை சந்தித்து நாங்களும் ஐயா வி வி சுவாமிநாதன் அவர்களும் உச்ச நீதிமன்றத்தினுடைய நிலைமையை மக்கள் மத்தியில் சொன்னோம். 10 டிவிக்காரங்க எடுத்தாங்க, ஆனால் எந்த டிவிலையும் வந்த மாதிரி தெரியல, வந்திருந்தா போன் பண்ணியிருப்பாங்க. ஏன் உண்மையை சொல்லு, நான் ஜெயலலிதாமோ நீ திட்டிலாம் போடணும், வக்கீல் வக்கீலன்னு சொல்றதுல பத்திரிகைக்கு என்ன பிரச்சனை? ஏங்க இது அவங்க வீட்டு பிரச்சனை. HRNC ஒரு பொதுமக்கள் சொத்து வந்து கோர்ட்டில் ஒருத்தான் அபகரிக்க பார்க்கறான். இது இப்போ HRNC செக்ரட்டரிக்கு கமிஷனருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? இப்போ நமக்காக அவர் தானே வாதாடணும், இந்த கோயில் சம்பந்தமான அனைத்து தரவுகளும் வரலாற்று ஆதாரங்களும் செப்பேடுகளும் அவர்களோடு நடந்த உரையாடல்கள், அவர்களோடு நடந்த விசாரணைகள், அந்த நகையினுடைய அப்ரைஸ்மெண்ட், மதிப்பீடு, எல்லா ஆவணங்களும் அரசிடம் தான் இருக்கு, எங்கள்கிட்ட இருக்கு. இப்ப நாங்க போய் வாதாடுவது என்றால் இருக்கின்ற விஷயங்களை நாங்கள் பேச முடியும். ஆனால் அவன் ஏதாவது பொய் சொன்னால், பித்தலாட்டம் சொன்னால், அதற்கு உரிய ஆதாரங்களை அரசாங்கம் தானே போட முடியும். அப்ப அரசாங்கம் இந்த வழக்கிலே ஊன்றி நின்று இந்த பொது கோயில் சிதம்பரம் கோயில் அனைவருக்கும் சொந்தமானது என்ற உரிமையை நிலைநாட்ட வேண்டும். கோயிலிலே பல வருமானம் வந்தால் நீங்க 40% வரைக்கும் அந்த உள்ள ஊழியர்களுக்கு கொடுக்கலாம். HRNC ஆக்ட்ல சம்பள பட்டியலில் இருக்குது. 1 கோடி ரூபாய் சிதம்பரம் கோயிலிலே வருமானம் வந்துவிட்டால் வருடத்திற்கு 40 லட்சம் ரூபாய் அங்குள்ள தீட்சிதர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும். 40 லட்சம்னா ஒரு பேராசிரியர் சம்பளத்தை விட அதிகமா வாங்க முடியும். இது தட்டு காசு இல்லாம பெல்லில் ஏடிஎம்ல போய் எடுத்துக்கலாம். ஏடிஎம்ல போய் இவன் போய் விட்டு எடுத்துக்கலாம். 30,000 25,000 அங்க என்ன பெரிய கம்ப்யூட்டர் வேலை? தட்டுல கொடுக்கறது தனி காசு, அது அவங்களுக்கு சேர்ந்தது, அது அரசாங்கத்துக்கு வராது. இது இல்லாமல் ஸ்பெஷலா மகா கும்பாபிஷேகம், பிரதோஷம், அது இதுன்னு சொல்லி ஸ்பெஷல் பூஜை, பேக்கேஜிங், பேக்கேஜிங் டூர் போடுறாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி போட்டா 70,000 80,000 உட்காந்து போட்டு போய் மூட்டி இது பண்ணி செஞ்சு பண்றது. அப்ப யார் கோயில் இது? அரசாங்கம் இது கட்டுப்பாடு இருக்கா இல்லையா என்ன ஏது அப்படிங்கறத இது நம்ம கேட்க வேண்டாம, பேச வேண்டாமா? தீண்டாமையை கடைபிடிக்கிறாங்க. இன்னும் நந்தன் நுழைந்த தெற்கு வாயில் சோரா அப்படியே வச்சிருக்காங்க. நந்தனார் சிலைய அவர் கண்ணுல பார்த்ததா வாவேசுயர் எழுதியிருக்காரு புத்தகத்துல. ஆனா அந்த சிலைய காணும், இப்ப அடைச்சி வச்சிருக்காங்க. இது பேசுறதுக்கு யாரும் கேட்கறதுக்கு ஆதி நாதி இல்ல. அப்ப இது வந்து இது வந்து இன்றைக்கு இது புரிஞ்சு பாருங்க. பிஜேபி, இந்து முன்னணி, RSS, சங் பரிவாரம், ஜெயலலிதா, தீட்சிதர் கோயில், சங்கராச்சாரிய விடுதலை, அப்புறம் எல்லா கோயிலும் ஈவோ வேணும் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட கொடுத்துரு, இதெல்லாம் அப்படியே பாருங்க. ஒரு ஸ்கீமா இருக்கும், பொலிட்டிக்கல் ஸ்கீமா இருக்கும். அப்ப இந்த நடராஜர் கோயிலை நம்மளுடைய உரிமையாக தக்க வைப்பது என்பதும் இந்த பார்ப்பனியத்துக்கு எதிரான போராட்டம் என்பதும் வெவ்வேறு அல்ல. தமிழ் வழிபாட்டு உரிமையை நிலைநாட்டணும், தமிழர்களுடைய நிலைநாட்டு உரிமைகள் நிலைநாட்டணும். அங்க அந்த வகையிலே தில்லை கோயில் வந்து தீட்சிதர் சொத்தாக மீண்டும் கொள்ளையடிப்பதற்கு நாம கொடுக்க கூடாது. அவன் அர்ச்சகர் எவ்வளவு வேணாலும் சம்பளம் வாங்கிக்க, கோயில் அரசாங்கத்து கட்டுப்பாடு தான் இருக்கணும். இதை நீங்கள் கேட்டதோடு இல்லாமல் இது வெளியில பரவலா கொண்டு போகணும். நாங்கள் அறிவிக்கின்ற அடுத்த கட்ட போராட்டத்திலாம் கும்பல் கும்பலா வரணும். எழவு வீட்டுக்கு வர மாதிரி வரணும் கும்பலா. எழவு வீட்டுக்குன்னா எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லுவீங்களா? எழவு வீட்டுக்குன்னா எல்லா பங்காளி சொந்தக்கந்த எல்லாம் தகவல் கிடைச்சவன் பூரா போய் தான் ஆகணும். கல்யாணம்னா போய் தான் ஆகணும். எங்க வீட்டுல நீ போனா அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா கடைசியா ஒரு தடவை பாத்துருவான். அதை மாதிரி இப்ப எழவு மாதிரி தான் சிதம்பரம் கோயில நீங்க கடைசியா ஒரு தடவை பார்த்து மீட் எடுத்து கொடுத்துருங்க. இன்றைக்கு நாத்திகளா இருக்கணும், நாளைக்கு ஆன்மீகவாதியா மாறலாம். இன்றைக்கு ஆன்மீகவாதியா இருக்கிறோம், நாளைக்கு நாத்திகனா மாறலாம். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா கோயிலே சாமி கும்பிடுறதுக்கு போங்க. ஆனா அந்த கோயிலில் போய் நீங்க 2 மணி நேரம் உட்காருங்க பார்ப்போம். ஆடு மாடெல்லாம் எவ்வளவு சுகமா உட்காந்துருக்கு அந்த கோயில்ல, ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸா உட்காந்துருக்கும். அது போல நம்ம கோயில் நம்மளுடைய சொத்து. இதுதான் அரசு போக்குவரத்து துறை, ஒரு பொதுத்துறை நிறுவனம், நம்மளுடைய பொது ஒரு பார்க்கு, ஒரு ரோடு, இதெல்லாம் இது மாதிரி பொது நிறுவனம் என்றால் நம்முடையது என்ற சிந்தனை மாற்றம் வர வேண்டும். அதுதான் கோயில் மட்டுமல்ல, நாளைக்கு ஒரு ரோடு தப்பா போட்டா கூட எழுத்து கேட்கணும்னு தோணும். ஒரு பார்க்கை ஒரு தனியார் ஒருத்தர் ஆக்கிரமிக்கிறாங்க, எழுத்து கேட்கணும்னு தோணும். இன்றைக்கு லைவ்லிஹுட்னு சொல்லி கோயில் எழுதி வைக்கிறாங்க. விவசாயிகளுக்கெல்லாம் லைவ்லிஹுட் தான், விவசாய நிலத்தெல்லாம் கொடுத்துட வேண்டியதானே. மக்கள் நல பணியால் லைவ்லிஹுட் தானே, வேலைக்கு போட வேண்டியதானே. தொழிலாளி எல்லாம் வீட்டு தூக்கி எறிகிறானே, லைவ்லிஹுட் தானே அந்த தொழிற்சாலையை அவனுக்கு கொடுத்துட வேண்டியதானே. இதெல்லாம் ஜட்ஜி கிட்ட எங்களை பேச விட்டா நாங்கள் பேசுவோம். சுப்பிரமணிய சாமி மாதிரி எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? வழக்கிட்ட அவன்கிட்ட போய் கேஸ் நடத்தி சம்பாதிக்கணும்னா தானே ஜட்ஜை பார்த்து பயப்படணும். மக்களுக்காக போராடுகிறோம், மக்கள் உரிமையை நிலைநாட்ட போராடுகிறோம் என்பது எந்த நீதிபதிகளையும் எந்த நீதிமன்றத்தையும் பார்த்து அஞ்ச வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லையே. அந்த வகையிலே இந்த போராட்டத்திலே நீங்கள் முழு உணர்வோடு முழு பங்களிப்போடு கலந்து கொண்டு நம்மளுடைய உரிமையை நிலைநாட்ட உங்களை இருகரம் கூப்பி அரைகூவல் விடுத்து அழைக்கிறேன்.